வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். முக்கிய கனிமங்கள், வேளாண்மை, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிலியும் முடிவு செய்துள்ளன. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் அரசு திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆக்கப்பூர்வமான நிர்வாகம் மற்றும் உரிய நேரத்தில் திட்டங்களை செயல்படுத்துதல் தொடர்பான பிரகதி தளத்தின் 44வது ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் தலைமையில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது. அப்போது பேசிய பிரதமர், திட்டங்கள் தாமதமடைவதால் செலவுகள் அதிகரிப்பதுடன் பொதுமக்களுக்கு கிடைக்கும் பலன்களும் தாமதமாகும் என்று தெரிவித்தார். வளர்ச்சியை முக்கிய நோக்கமாக கொண்டு மத்திய மாநில அரசுத்துறை அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், கர்நாடகா, ராஜஸ்தான் உள்ளிட்ட 11 மாநிலங்களில் 76,500 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. INS அரிகத் நீர்மூழ்கி போர்க்கப்பலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டின் இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS அரிகத் கடற்படையில் இணைக்கப்படுகிறது. பெரிய துறைமுகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான ஊதிய மறுசீரமைப்புக்கு மத்திய கப்பல்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் முன்னிலையில் ஊதிய பேச்சுவார்த்தை குழுவுக்கும் இந்திய துறைமுக சங்கத்திற்கும் இடையே புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால், கடல்சார் துறையின் முதுகெலும்பாக விளங்கும் துறைமுக தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து துறைமுகங்களிலும் இணக்கமான பணிச்சூழலை ஏற்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார். தொழிலாளர்களின் நலனில் மத்திய அரசு கூடுதல் அக்கறை கொண்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தொழிலாளர் ஈட்டுறுதி திட்டம் குறித்து புதுதில்லியில் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அமைச்சர், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முதுகெலும்பாக திகழ்கின்றனர் என்று கூறினார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் குறித்து தொழிற்சங்கங்கள் ஆலோசனைகளை வழங்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் வேலைவாய்ப்புடன் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். முக்கிய கனிமங்கள், வேளாண்மை, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திட இந்தியாவும் சிலியும் முடிவு செய்துள்ளன. இந்தியா வந்துள்ள சிலி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஆல்பர்டோ வான் கிளவரன் புதுதில்லியில் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் பேச்சு நடத்தினார். இந்திய சிலி கூட்டு ஆணையத்தின் இரண்டாவது கூட்டத்திற்கும் அவர்கள் தலைமை வகித்தனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், இந்த கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என கூறியுள்ளார். வர்த்தகம், முதலீடு, விண்வெளி உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் ஒத்துழைப்பிற்கான இந்திய ரஷ்ய கூட்டு ஆணையத்தின் இரண்டாவது கூட்டம் மாஸ்கோவில் நேற்று நடைபெற்றது. இதில் இந்தியா சார்பில் உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தலைமையிலான குழு பங்கேற்றது. ரஷ்யா சார்பில் அந்நாட்டு பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு குரன்கோவ் அலெக்சாண்டர் தலைமையிலான குழு இக்கூட்டத்தில் பங்கேற்றது. பேரிடர் மேலாண்மையில் சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்வது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பேரிடர் மேலாண்மை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே கையெழுத்தான ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதற்கான உத்திகளை வகுப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. மாற்றுத்திறனாளி கைவினை கலைஞர்கள் தயாரித்த கலைப்பொருட்கள் கண்காட்சியை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் ராஞ்சியில் இன்று தொடங்கி வைக்கிறார். அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 20 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களின் படைப்புகள் இடம்பெறுகின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை.
ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய அடுத்த மாதம் 5ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 6ஆம் தேதி நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள 9ஆம் தேதி கடைசி நாளாகும். இரண்டாவது கட்டமாக அடுத்த மாதம் 25ஆம் தேதி 26 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனிடையே முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள 24 தொகுதிகளுக்கான வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை கடைசி நாளாகும். நேற்று நடைபெற்ற வேட்புமனுக்கள் பரிசீலனையின்போது தாக்கல் செய்யப்பட்ட 183 மனுக்களில் 160 மனுக்கள் ஏற்கப்பட்டன. முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பசிபிக் தீவு நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்த இந்தியா முன்னுரிமை அளிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். டோங்காவில் நடைபெற்ற 53வது பசிபிக் தீவு நாடுகளின் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர் நாடாக இந்தியா பங்கேற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட வெளியுறவுத்துறை இணையமைச்சர் டோங்கா துவாலு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் நேற்று பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பு பசிபிக் தீவு நாடுகளுடனான இந்தியாவின் நீண்டகால ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியா, ஃபிஜி, நியூசிலாந்து, டோங்கா, துவாலு உள்ளிட்ட 18 நாடுகளை கொண்ட அமைப்பாக பசிபிக் தீவு நாடுகள் கூட்டமைப்பு திகழ்கிறது. இந்த அமைப்பின் சிறப்பு அழைப்பாளராக 2002ஆம் ஆண்டு முதல் இந்தியா பங்கேற்று வருகிறது. ஜார்க்கண்ட் அமைச்சர் திரு சம்பை சோரன் அமைச்சர் பதவியிலிருந்தும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் அனைத்து பதவிகளிலிருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார். கட்சித் தலைவர் திரு சிபு சோரனுக்கும் இது தொடர்பாக அவர் கடிதம் எழுதியுள்ளார். கட்சியின் செயல்பாடுகளும் கொள்கைகளும் தமக்கு ஏற்புடையதாக இல்லை என அவர் அதில் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே முதலமைச்சராக பதவி வகித்த திரு சம்பை சோரன் மீண்டும் திரு சிபு சோரன் முதலமைச்சராக பதவியேற்றதை அடுத்து அந்த அமைச்சரவையில் நீர்வளம் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்தார். ராக்கெட்டிலிருந்து செயற்கைக்கோளை பிரிக்கும் இலகுரக அதிநவீன தொழில்நுட்பம் குறித்த உரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த ராக்கெட் விஞ்ஞானி கிளின்டன் ஆண்டனியுடன் எமது செய்தியாளர் எஸ் ஜாய் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி இன்று காலை 8:30 முதல் 9 மணி வரை ஒலிபரப்பாகவுள்ளது. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக திரு ரஜ்விந்தர் சிங் பாத்தி நியமிக்கப்பட்டுள்ளார். எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக திரு தல்ஜித் சிங் சௌத்ரி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தற்போது சாஸ்திர சீமாபால் பிரிவின் தலைமை இயக்குநராக பொறுப்பு வகித்து வருகிறார். இவர்களை இப்பொறுப்புகளில் நியமிக்க நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வதோதரா, துவாரகா, ஜாம்நகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ள நிலைமை குறித்து முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 12,000-க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ரிஷிகேஷ் பட்டேல் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 5 குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே மாநிலத்தின் மழை வெள்ள நிலைமை குறித்து முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேலிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசியில் கேட்டறிந்தார். குஜராத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என அப்போது முதலமைச்சரிடம் திரு நரேந்திர மோடி உறுதியளித்தார். இதனிடையே சௌராஷ்டிரா, கட்ச் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் கிழக்கு பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புகழ்பெற்ற ஹாக்கி வீரர் மேஜர் தயான்சந்தை கௌரவிக்கும் வகையில் அவரது பிறந்த தினமான ஆகஸ்ட் 29ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் இளைய தலைமுறையினரை விளையாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கிலும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பாரிஸில் நேற்று தொடங்கிய பாராலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டன், வில்வித்தை, டேக்வாண்டோ, சைக்கிளிங் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்கின்றனர். வில்வித்தை மகளிர் பிரிவில் ஷீதல் தேவி, சரிதா ஆகியோரும், ஆடவர் பிரிவில் ராகேஷ்குமார், ஹர்விந்தர் சிங் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். சுகந்தம் கதம், மனோஜ் சர்கார், துளசிமதி முருகேசன், மணீஷ் ராம்தாஸ் உள்ளிட்டோர் பாரா பேட்மிண்டன் போட்டிகளில் விளையாட உள்ளனர். பாரா டேக்வாண்டோ பிரிவில் அருணாவும், சைக்கிளிங்கில் ஜோதி கட்டேரியாவும் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். முக்கிய கனிமங்கள், வேளாண்மை, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிலியும் முடிவு செய்துள்ளன. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.